திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு மாறாதவர். ஒருவேளை என்னுடைய பலத்தில் கர்த்தரது எனக்கு அதை தந்தார், இன்னைக்கு நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னுடைய அழைப்பு மாறுபடுமா என்று யாராவது நினைப்பீங்கன்னு சொன்ன, ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய வசனத்தின்படி சொல்லுகின்றேன், மாறாதவைகள். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள். இந்த அழைப்பு என்று சொல்லும்போது வேதத்தில் நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 4:19 ஆண்டவர் பேதுருவையும் யோவானையும் ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் ஆண்டவர் பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற ஆண்டவருடைய அழைப்பு என்று சொல்லுவது மனுஷரை அழைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பு வேறு, ஆண்டவருடைய ஊழியம் வேறு. அழைப்பு என்று சொல்லும்போது மனுஷரை பிடிப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த மனுஷரை பிடிப்பதற்கு? கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்துல சொல்லும்போது சொல்லுவார் என்னவென்றால், காணாமல் போன இஸ்ரவேலரிடத்திலேயே நீங்க போக வேண்டும் என்று சொல்லுவார். இப்போது பாருங்கள், அப்போஸ்தலர் 9:15-16 பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட தமஸ்கு ரோட்டில் இருந்து அன்னனியாவிடத்திலே கர்த்தர் போய் சொல்லுவார், நீ இவ்விதமாக சவுலிடத்தில் போ, அவனுக்கு நீ ஞானஸ்நானம் கொடு என்று சொல்லும் போது அன்னனியா சொல்லுவார், ஆண்டவரே, அவன் சபையை துன்பப்படுத்துகிறவன், எல்லா கிறிஸ்தவங்களும் அவனை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவான். அப்போது ஆண்டவர் சொல்லுவார் என்னவென்றால், நீ போ, அவனை நான் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்தருக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இன்னும் தெளிவாக நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, புறஜாதிகளுக்காக தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். அதிலும் சில பட்டணங்களை தான் பவுல் மூலமாக ஆண்டவர் சந்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய அழைப்பு எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு மாறாது. இப்ப சிலருடைய அழைப்புகளை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு ஊழியர் திருச்சபையினுடைய போதகர் மிஷனரி பாரத்தோடு பேசும்போது மிஷனரி பாரம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு ஊழியர் அதே திருச்சபையில விதவைகள் ஊழியத்தை குறித்து பாரமுடையவர்களாக இருந்தால் அநேகர் விதவை ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். இது மாறுபடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களே ஆனால் ஒருபோதும் அது மாறாது. அருமையாய் தோற்காலை ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அழைத்த போது ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த அழைப்பு வந்து விதவைகள் மத்தியில். அதனால்தான் அந்த சகோதரி மறித்த போது விதவைகள் சூழ்ந்து நின்று கொண்டு பேதுருவிடத்திலே மன்றாடினார்கள், அவர்கள் எங்களுக்கு வேண்டும், அவர்கள் எங்களுக்கு ஊழியத்திலே பிரயோஜனமாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். நான் இதை உங்களுக்கு சொல்லும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வருஷம் நாங்க விதவை ஊழியம், அடுத்த வருஷம் நாங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, அடுத்த வருஷம் நாங்க மிஷினரி ஊழியம், அப்படி என்கிற ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அழைத்திருப்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனம், அவர்களுக்காக அழைத்திருக்கின்றார். அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், அது ஒருவளை யூத்தா இருக்கலாம், அது ஒருவளை பிள்ளைகளாக இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், அநாதை பிள்ளைகளாக இருக்கலாம், குருடர்களாக இருக்கலாம், குஷ்டரோகிகளாக இருக்கலாம், வியாதியஸ்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்களை அடைத்த அழைப்பு மாறாது. அது மாறாதவைகள். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தாவீது சொல்லும் போது சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்றால், ஆண்டவரே,
நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டேன். ஆனாலும் சங்கீதம் 139:15-16 சொல்லுகின்ற 16 வசனத்தில், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, நான் என்னுடைய அவயவங்களில் ஒன்றாக்கிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் உங்களை உங்களுடைய பிறப்பிலேயே அழைத்திருக்கின்றார். அதனால தான் சில பாரங்கள் நமக்கு இருக்கும் பாருங்க, சில காரியங்களை குறித்து மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளும் போது பாதிக்கப்படுவோம். சமீபத்தில் அருமையாய் நம்முடைய திருச்சபையில் உள்ள 1-2 பேர் சந்தித்த ஒரு சகோதரியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த சகோதரி வந்து இதோ கேங்ஸ்டர்ஸ் மத்தியில், அதாவது சிக்காகோவில் நீங்கள் பார்க்கும்போது ரவுடிஸ் அல்லது கேங்ஸ்டர்ஸ் என்று சொல்லும் போது யாருமே அவர்களிடத்துல நாம் போக முடியாது இல்லையா, யாருமே போவதற்கு நாம் விரும்பவும் மாட்டோம் இல்லையா. ஆனால் இந்த சகோதரி அவர்கள் மூலமாக கன்ஷாட் ஊண்டு பட்ட பிறகு கூட அவர்கள் ஒரு போதகராக இருந்த போதிலும் அந்த சகோதரி இந்த கேங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஊழியம் செய்கின்றார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லையாம், இரண்டு வேலை பார்க்கிறார்களாம், ஒன்று அமேசான்ல வேலை பார்க்கிறாங்களாம், இன்னொன்று வால்கிரீன்ஸ்ல அவர்களுடைய எஞ்சிய நேரங்களில் போட்டோ ஷாட் எடுக்கிறாங்களாம். இப்படியாக இரண்டு வேலை செய்து அவர்கள் கேங்ஸ்டர்ஸ் மத்தியில, நீடி பீப்புள் மத்தியில அவங்க வேலை செய்கிறாங்க. அவர்களுடைய ஒரு கன்ஷாட் தடுக்கிட்டு நிறுத்த முடியவில்லை. காரணம் என்ன? அதுதான் கர்த்தரவர்களை அழைத்த அழைப்பு. அவர்கள் 50-க்கும் அதிகமான பார்சலை பெற்றுக்கொண்டு கலிபோர்னியாவில் லாஸ் வேகஸ் தானாம் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பட்டணங்களில் அநேக ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பது லாஸ் வேகஸ் என்று சொல்லுகிறார்களாம். அங்கு இந்த 50-க்கும் மேற்பட்ட பாக்ஸுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று ஹோம்லெஸ் பீப்புள் மத்தியில் ஊதியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். காரணம் என்ன? அவருடைய அழைப்பு மாறாது. அது தேவனுடைய அழைப்பு. உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிற அழைப்பை புரிந்திருக்கின்றீர்களா? புரிந்திருக்கிறோமா? புரிந்திருப்போமே. ஆனால் ஒரு கன்ஷாட் ஊண்டோ, ஒரு ஏழ்மையோ, ஒரு வறுமையோ, ஒரு சோர்வோ இந்த அழைப்பிலிருந்து உங்களையும் என்னையும் பிரிக்க மாட்டாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தாம் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதை நம்மளை நிறைவேற்றுவார். ஒரு வகையான ஒரு டீச்சிங் உண்டு பார்த்துடுங்க. என்னன்னா, என்னை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், அதனால அவர் என்னை கடைசி மட்டும் நிறைவேற்றுவார். இது ஒரு டீச்சிங். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாமா? அந்த டீச்சிங்க்கும் பவுலை தான் ஆதாரமாக கொள்ளுவார்கள். அந்த டீச்சிங்லையும் ரோமரை தான் எடுப்பார்கள். எனவே நான் உங்களோடு கூட ஒரு 10 காரியங்கள் அழைக்கப்பட்டவர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது. நான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமே. ஆனால் என்னை அழைத்தவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு 10 காரியங்கள். ஒன்று, என்னிடத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பவர் கிறிஸ்துவே. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவே. இன்றைக்கு கிறிஸ்து அல்லாமல் எனக்கு இந்த ஊழியத்தில் அழைப்பு எனக்கு ஆரம்பம் வறுமையானால் நானாக சில திட்டங்களை போடுவேன் என்னுடைய ஒரு நண்பனோடு நான் பல ஆண்டுக்கு முன்பதாக பேசிக் கொண்டு இருந்த போது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே திருச்சபையில் காணப்பட்டோம், ஒரே வாலிப சங்கத்திலே காணப்பட்டோம், இரண்டு பேரும் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கின்றோம். அந்த சகோதரன் ஊழியத்துக்கென்று வந்தபோது நான் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். அவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஒரே திருச்சபையை சேர்ந்தவர்கள். அப்ப நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த சகோதரன் சொன்னார், என்னை கூப்பிட்டு என்னிடத்துல பேசும்போது சொன்னார், நான் கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கின்றேன். என்ன பொருத்தனை என்றால், ஆண்டவரே, நீர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மையானால்,
அவர் கொடுக்க வேண்டிய சில பொருத்தனைகள். ஆண்டவர் ஒன்று என்னன்னா, ஒரு நாள் என்ன நீங்க பட்டினி போடக்கூடாது, ஒரு நாளும் யாரும் என்ன இம்சப்படுத்தக்கூடாது, ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புவது குறைபடவே கூடாது. நான் உன் ஊழியத்துக்கு உங்க ஊழியத்துக்கு வரேன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது கர்த்தர் உங்களிடத்தில் ஆரம்பிக்கிற ஊழியமாக இருக்குமையானால் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீடர்களை தெரிந்து கொண்டு அழைப்பு அனுப்பும் போது பணப்பையை கொண்டு போகாத, சாமான் பையை கொண்டு போகாத, பொன் வள்ளியை கொண்டு போகாத, வழிக்கு தடியை கொண்டு போகாத, கால்களில் பாதரட்சியை போட்டிருக்காத என்றுதான் சொன்னாரே ஒழிய, ஆண்டவர் அனுப்பும் போது ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னாரே ஒழிய, ஆண்டவர் உனக்கு பட்டினி வராது, உனக்கு சாப்பாடு குறைவுபடாது, நீ விரும்புமைகள் எல்லாம் உனக்கு நடக்கும் என்று வாக்குத்தத்தம் தரவில்லை. அப்படியானால் என்னுடைய ஊழியத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேண்டும் என்று நான் கேட்பேனேயானால் என்னை அழைப்பது கிறிஸ்து அல்ல. என்னிலமையிலும் மனரம்யமாக இருப்பேன் ஆண்டவரே, எந்த நெருக்கத்திலும் உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் குறைவுபடும் போது நான் அல்ல, என்னை அழைத்தவர் குறைவுபடுகிறார். நான் கஷ்டப்படும் போது நான் அல்ல, பவுலை கத்த தடுத்து நிறுத்தின போது பவுல் ஒரு கேள்வி கேட்பார், நீர் யார் ஆண்டவரே? பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஒருவேளை பவுல் நீ நினைக்கலாம் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினேன்ட்டு. இல்ல இல்ல இல்ல, நீ குத்துனது என்ன, நீ வெட்டுனது என்ன, நீ கொலை பண்ணினது என்ன, நீ இம்சைப்படுத்தினது என்ன? அப்படி என்றால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நான் நம்பும் போது, அவரே இந்த அழைப்பை என்னிடத்திலே ஆரம்பிக்கும் போது அவரிடத்திலே நான் எந்த விதமான இந்த கோட்பாடுகளையும் வைத்து இப்படி நீர் செய்ய வேண்டும், இப்படி நீர் பண்ண வேண்டும் என்று கேட்கக்கூடாது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுவாங்க, இரண்டாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான்காவது ரோமர் 1:16 சொல்லுவாங்க, பவுல் சொல்லுவாங்க என்னன்ற, அழைத்தவர் எதற்காக அழைக்கிறார் தெரியுமா? எதற்காக அழைக்கிறார் என்றால் சுவிசேஷம் சொல்லுவதற்கு அழைக்கின்றார். இதை நீங்க எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் தருகிற குரூப் வந்து சின்ன பிள்ளையா இருக்கலாம், யூத்தா இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இல்ல விதவைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னை ஆண்டவர் அழைப்பது சுவிசேஷம் சொல்ல. சுவிசேஷம் தவிர வேற எதையும் நான் சொல்லக்கூடாது. சுவிசேஷம் என்று சொல்லுவது வேத வசனம், வேத வசனம் என்று சொல்லுவது கர்த்தர் சொன்னவைகள், ஆவியானவர் எனக்கு ஞாபகத்தில் கொண்டு வருகிறவைகள், ஆண்டவரே அதை நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படியானால் என் விருப்பப்படி நான் எதையும் சொல்லக்கூடாது. அநேகர் ஊழியத்திலே நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் உண்மைதான், அழைத்த தேவனிடத்துல நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது உண்மைதான், ஆனால் சுவிசேஷம் அவருடையது. நானாக இதோ ஆண்டவரை நீ நம்பு, ஆண்டவர் உனக்கு வீடு தருவார் என்று சொல்லக்கூடாது. அதை தேவன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ அல்லை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அது சுவிசேஷம். இது என்னுடைய விசேஷத்தை நான் சொல்லுவேன். நீ கர்த்தரை நம்பு இது கிடைக்கும், நீ கர்த்தரை நம்பு இது கிடைக்கும். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அதான் சுவிசேஷம். பவுல் சொல்றாரு, அதை பத்தி நான் வெட்கப்படவே மாட்டேன், யார் வெட்கப்படவே மாட்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அடுத்து மூன்றாவது பாருங்க, ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம்
இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற விசுவாசம் கிரியை உடைய விசுவாசம். ஆபிரகாம் இதோ விசுவாசித்தபடியே தன் குமாரனை பலி செலுத்தினான். அந்த கிரியை உள்ள விசுவாசத்தை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். He is the father of orphans. அநாத இல்லங்கள் தொடங்கப்பட்ட ஊழியத்தை ஆரம்பித்தவர் ஜார்ஜ் முல்லர். லண்டன் பட்டணத்திலே அவர் வந்து ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். லண்டன் பட்டணத்திலே ஊழியத்தை அவர் செய்யத்தக்கதாக ஒரு பிரெஸ்பிடேரியன் சர்ச்சில் பாஸ்டராக அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஒரு நாளில் அவங்க வந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் ரோட்டில் கட்டி பொருண்டு சண்டை போடுறாங்க. தேவர் பிளீடிங், அவளுடைய உடம்புலேருந்து ரத்தம் வழியுது. ஓடி கீழே போனார், போய் கேட்டார், ஒரு பையனை பிடிச்சிட்டு கேட்டார், ஏமா இப்படி பண்ணுறீங்க, உன்னுடைய அப்பா எங்கன்னு கேட்டான். அப்போ அந்த தம்பி சொன்னான், எனக்கு அப்பா கிடையாது. இன்னொரு பையனை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு கேட்ட, உன் அப்பா எங்க, யார் உன்னுடைய அப்பா, எனக்கு அப்பா கிடையாதுன்னாங்க. அப்புறம் அவர் புரிந்து கொண்டார், இவர்களுக்கு பேரண்ட்ஸ் இல்ல, அநாதைகள் என்று புரிந்து கொண்டார். மறுபடியும் தன்னுடைய பாசனேஜுக்கு போனார், முழங்கால் படி போட்டார். அவருடைய பாக்கெட்ல இருந்தது ஒரு சில காயின்ஸ் தான் இருந்துச்சு. அந்த காயின்ஸ் வச்சுட்டு ஆண்டவரிடத்துல சொன்னாராம், ஆண்டவரே இதோ பிள்ளைகள். அதாங்க ஆண்டவர் அழைத்த அழைப்பு. ஆண்டவருடைய அழைப்பு ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில யாருன்னா அநாதை பிள்ளைகள், தெருவில் கிடக்கிற பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள். போதகராக இருந்தாரே ஒழிய அழைப்பு பிள்ளைகளிடத்துல. ஆண்டவரிடத்துல ஜோம் பண்ணார், முழங்கால் படி போட்டு என்ன சொன்னாருன்னா, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஒரு நாள் கூட ஒரு மனிதனிடத்திலும் நான் உதவி கேட்க மாட்டேன். யூ ஹாவ் டு ப்ரொவைட், நீங்க தான் எனக்கு உதவி தரணும் அப்படி என்று சொல்லிவிட்டு நேர போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கிறார். கொடுத்து கொண்டு இந்த பிள்ளைகளை கொண்டு கூப்பிட்டு வைத்து ஒரு வாடகை வீட்டில், ஒரு வாடகை வீட்டில் அவர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். நீங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா 6000 prayers answered by ஜார்ஜ் முல்லர். அந்த புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி வாசித்து பாருங்க. 6000 அதிகமான ஜப வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. ஒரு நாளில் பிள்ளைகள் தூங்க போறாங்க, சாப்பாடு கிடையாது. அந்த ஆயா வந்து சொல்றாங்க, 300 அதிகமான பிள்ளைகள். ஆயா வந்து சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை என்று சொன்னாங்க. அப்ப ஜார்ஜ் முல்லர் சொல்லுவார், அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாங்களோ அதைத்தான் இவரும் குடிப்பார். எல்லாருக்கும் ஒரு கப் வெண்ணி தாங்கன்னு கேட்டான். அந்த வெண்ணியை குடிச்சிட்டு பிள்ளைகள்கிட்ட சொன்னார், Go to sleep. Early morning. ஒரு ராஜரீகமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் தன் வெண்ணி குடிச்சிட்டு தூங்க போனாங்க பிள்ளைகள். ஜார்ஜ் முல்லர் அவருடைய அறையில் சென்று முழங்கால் படி போட்டார். முழங்கால் படி போட்டு ஜபிக்கிறார். எதுவரைக்கும் ஜபித்தார் தெரியுமா? அவருடைய அறை கதவு தட்டப்படும் வரைக்கும் ஜபித்தார். அறை கதவை திறந்து பார்த்த போது ஒரு வேன் ஓட்டுநர் நிற்கிறார்கள். அவன் சொல்றான், ஐயா பக்கத்து கிராமத்துக்கு மில்க் கொண்டு போயிட்டு இருக்கிறேன், வேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த பாலை நான் ஏதாவது பண்ணலைன்னா பால் கெட்டு போயிடும், உங்கள்கிட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த பாலை நீங்க யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டான். அவர் சந்தோஷத்தோடு அதை வாங்கிட்டு உள்ளுக்கு சென்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். சில நிமிடங்களில் இன்னொரு சத்தம் கேட்டதாம், கதவை திறந்தார். அவங்களுடைய கிராமத்தில் உள்ள இந்த இடத்துல உள்ள ஒரு பேக்கர் வந்து கதவு தட்டி சொன்னாராம், இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை, ஏதோ ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், உங்களுக்கு பிரெட் வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது, நான் நைட் முழுசும் உட்கார்ந்து பேக் பண்ணி இதோ உங்களுக்கு தேவையான பிரெட்டை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களோ.
பிள்ளைகளை காலையில் உட்கார வச்சு ரொட்டியும் பாலும் கொடுத்த சமயத்தில் அவர் முழங்கால் படி போட்டு சொன்னார், ஆமாண்டவரே ஜபத்தை கேட்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொன்னார். என்னுடைய விசுவாசம் கிரியையில காண்பிக்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் கிரியையிலே காணப்படாவிட்டால் என்னை அழைத்த தேவன் வெட்கப்படுவார். ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் என்னை அழைத்தது உண்மையானால் அவர் என்னை நடத்துவார். அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதை தொடர்ந்து பவுலே சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் ரோமர் நிருபத்திலிருந்து தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், நீ அழைக்கப்பட்ட அழைப்புல நீ சுவிசேஷத்தை சொல்லணும், நீ வந்து விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டும். நான்காவதாக பவுல் சொல்லுகின்றார், குணப்படுதல் தேவை, ரிப்பென்டன்ஸ். என்ன சொல்லுகிறார் தெரியுமா பவுல் அப்போஸ்தலன்? ஒரு நாளில் ஆண்டவர் சீமோன் பேதுருவை அழைத்தார். அழைத்த மாத்திரத்திலே சீமோன் பேதுரு வலைகளை விடுவான், படகை விடுவான், தகப்பனை விடுவான், தன்னுடைய சுதந்திரங்களை விடுவான், கர்த்தரை பின்பற்றி செல்வான். 3.5 ஆண்டுகள் கழித்த பின்பு ஆண்டவர் சிலுவைக்கு போகின்ற முந்தின நாள் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுவார், சீமோன் பேதுருவே, இதோ பிசாசானவன் உன்னை சுழகினால் புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்தேன் என்று சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், உடனே பேதுரு சொல்லுவான், ஆண்டவரே உமது நிமித்தம் நான் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் கூட ஆண்டவரே, இவங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் யார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார் சீமோன் பேதுருவை பார்த்து, சிமோன் பேதுருவே, இன்று இரவு சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னால நீ என்ன 3 தரம் மறுதளிக்க போகிற, ஆனா ஒன்று, நீ குணப்பட்ட பின்பு, குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட நாம் மனம் திரும்புதல், குணப்படுதல் முக்கியம். பவுல் அழகாக சொல்லுவார், நீ குணப்படுவதற்காக தேவனுடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, பாவத்தின் மேல் பாவம் செய்து நீ வாழ்வதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் என்று எண்ணாத மனம் திரும்பு. எதை விட்டுவிடணுமோ அதை விட்டுவிடு, எதை விட்டுவிடக்கூடாத அது விட்டுவிடாத. தேவன் குணப்படுதலை எதிர்பார்க்கிற பேதுரு அற்புதம் செய்தாரா? செய்தார். பேதுரு அதிசயங்களை செய்தாரா? செய்தார். பேதுரு பிரசங்கம் பண்ணினாரா? பண்ணினார். பேதுரு கிராமங்களுக்கு போனாரா? போனார். ஆனால் ஏற்று சொல்லுகிறார், நீ இன்னும் குணப்படவில்லை. குணப்படுதல் மிக முக்கியம். 4வது, என்னுடைய வாழ்க்கையில குணப்படுதல், மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இன்னொன்று பவுல் சொல்லுவார் பாருங்க, அதே ரோமர்களது நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் அவ பவுல் சொல்லும்போது சொல்லுவார் என்னன்னு சொன்ன, இந்த வார்த்தை உன்னுடைய சமீபமா உன் வாயில இருக்குது, அறிக்கை செய்யணும்னு சொல்லுவார். நீ அதை சொல்லணும், யூ ஹாவ் டு ஸ்பெல் இட் அவுட், சொல்லணும். நிறைய பேர் சொல்ல மாட்டோம், எஸ்பெஷலி இந்த மெயின் லைன் சர்ச்ல இருந்து வந்திருக்கிறோம், நானும் அதுல இருந்து வந்தோம். அறிக்கை செய்ய மாட்டோம், அறிக்கை செய்ய மாட்டோம். கிறிஸ்து அழகாக சொல்லுவார், பூமியில என்ன நீ அறிக்கை பண்ணலன்னு சொன்னா பிதாவுக்கு முன்னால நான் என்ன செய்ய மாட்டோம், உன்ன அறிக்கை பண்ண மாட்டேன், நீ வெட்கப்படாத, அறிக்கை செய்யணும், அறிக்கை பண்ணணும். என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், அழித்த தேவனை நான் அறிக்கை செய்யணும், வெட்கப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வெட்கம் இருக்கின்றது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஒரு வெட்கத்தின் நிமித்தம் அழைத்த தேவனுடைய அழைப்பை புறக்கணிக்கிறேன். வேண்டாம் ஐயா, உழித்து தாங்குவோம் ஐயா, காசு கொடுப்போம் ஐயா, ஊழிய நான் செய்ய வேண்டாம், நான் போக வேண்டாம், என்னுடைய பாரத்தை இன்னொருவன் செய்கிறானே அவனுக்கு நான் ஒத்தாசியாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
அறிக்கை பண்ண வேண்டும். என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுவார். அவர் என்னிடத்தில் ஆரம்பித்ததை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவர் என்று பவுல் சொல்லுவார். நீங்கள நான் அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். ஐயா, இயேசு இல்லாம ஊழியம் இல்லையே, இயேசு இல்லாம அழைப்பு இல்லையே, இயேசு இல்லாம வார்த்தை இல்லையே, இயேசு இல்லாம வாழ்க்கை இல்லையே. ஏன் வெட்கப்படணும், ஏன் வெட்கப்படணும்? இயேசுவை நம்ம சொல்லணும். அறிக்கை பண்ணுதல் முக்கியம். அடுத்தபடியாக பவுல் அழகாக சொல்லுவார். இதே ரோமர் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், 6:3-4 வாசிக்கும் போது சொல்லுவார், ஞான ஸ்நானம் குறித்து சொல்லுவார். வேதவசனம் சொல்லுகிற ஒரே ஞான ஸ்நானம் எது வந்தால் விசுவாசிக்கிறவன் ஞான ஸ்நானம் பெறணும். இந்த விசுவாசத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? வேதவசனம் பிரசங்கிக்கிறேன் எல்லாவற்றா எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க கேக்குது. அப்புறம் ஆண்டவருடைய வசனம் சொல்லும், அனுப்பப்படாவிட்டா எப்படி பிரசங்கிப்பாங்க? அப்புறம் ஆண்டவருடைய வசனம் சொல்லும், அவருடைய வசனத்தை கேட்காட்டா எப்படி விசுவாசிப்பாங்க என்று ஆண்டவர் கேட்ட. அப்ப விசுவாசம் என்கிறது பிரசங்கிக்கப்பட்டு அல்லட்டால் வேத வசனத்தை வாசித்து அதை நான் புரிந்து கொண்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல். விசுவாசிக்கிறவன் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். பேதுரு அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறார், மனம் திரும்பினவன் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிற ஞான ஸ்நானம். இது இன்றைக்கு அநேகர் நாம் இதுல பலவீனர்களாகவே இருக்கிறோம். ஏன்னா சபை சட்ட திட்டங்கள் தான் நமக்கு முக்கியம், வேதவசனம் கிடையாது. ஆனா சொல்லவே மாட்டோமே, சொல்லவே மாட்டோம். எதுதான் நமக்கு முக்கியம், எதுதான் முக்கியம்னு சொல்லுவோம்? வேதவசனம் தான் முக்கியம்னு சொல்லுவோம். ஆனா எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம்? சர்ச்சு ட்ரெடிஷன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். எங்க பாஸ்டர் இப்படிதான் சொன்னாரு, எங்க ஊழியர் இப்படிதான் சொன்னாரு, எங்க சபை சட்டம் இப்படிதான் சொல்லுது. அவள் அழகாக்க சொல்லுகிறார், ஞான ஸ்நானம் பெறுகிறவன் அழைப்பில் நிலைநிற்பான். அடுத்து ஒன்று பவுல் சொல்லுகிறார், அழகாக்க சொல்லுகிறார், என்னன்னா ரோமர் 4:12 சொல்லுவார். என்ன சொன்னா அருமையாக்க சொல்லுகிறார், இப்ப ஆபிரகாம் எங்க தகப்பன் மட்டும் நீங்க சொல்லிக் கொள்ளக்கூடாது, ஆபிரகாம் நடந்த அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களா இருக்கணும். கவனிங்களா, 75 ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்னா, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய்ய நீ போ. ஆபிரகாம் கேட்காத ஒண்ணு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, உன் சந்ததி என்ன செய்யும் வானத்து நட்சத்திரங்களை. ஆபிரகாம் கேட்கல, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு கேட்கல. காரணம் என்னன்னா, சாராளுக்கு வயது சென்ற, இனிமேல் அவளுக்கு என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. ஆண்டவர் சொன்னார், 75 சொன்னார். 99 வரையிலும் ஆபிரகாம் என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. 24 நான் ஓபனா கேட்கிறேன், நீங்க தயவு செய்து இந்த ஒரு வசனத்தை சொல்லக்கூடாது, அதிக நாள் காத்திருத்தல் என்ன சந்தோஷம். நான் என்னதெல்லாமோ சொல்லி பார்த்தேன், யாருமே சிரிக்கல, இதுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த வசனம் சொல்லக்கூடாது, அதை நீங்க வேற எதுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், இந்த 24 ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம், இது ஆபிரகாம் கேட்டதல்ல, ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம், 24 காத்திருந்தானே, காத்திருந்தானே, ஆர் யூ ரெடி? நீங்களும் நானும் ரெடியா? என்ன தேவன் அழைத்திருக்கிறார், அழைத்த அழைப்பில் ஆத்துமாக்கள் கிடைக்கல, இட் இஸ் ஓகே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆத்துமாக்களை தருவேன் என்று சொன்னாரே, எங்கு? 24 காத்திருப்பது ஆபிரகாமின் அடிச்சுவடலே, விசுவாசத்தின் அடிச்சுவடலே நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா நமக்கு இது முக்கியமாகிறது, எதுதான் முக்கியமாகறோம்? ஆண்டவரே அதிக நாள்
ஃபாதர் பெர்க்மான்ஸும் பாடியிருக்கிறார் ஆண்டவரே, அதி சீக்கிரத்தில் பாருங்க அந்த வசனத்துக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம்னு ஃபாதர் பெர்க்மான்ஸும் பாடினாரு. வசனமும் சொல்லுது, ஆனா எனக்கு என்ன செய்ய முடியல, காத்திருக்க முடியல ஆண்டவரே தாங்கன்னு கேட்போம் இல்லையா. இஸ்மவேல் கிடைக்கும் ஓகேயா, வாக்கு திட்டத்தின் பிள்ளை கிடைக்காது ஓகேயா, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இஸ்மவேல் கிடைக்கும், இஸ்மவேல் வந்து கடைசி வரைக்கும் யாருக்கு சஞ்சலமா இருந்தான், நிறைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நான் கேட்டு வாங்கி கொண்டு திரும்ப விற்கவா விழுங்கவான்னு சொல்லிட்டு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்லையா. காரணம் என்ன, வெயிட் பண்ண என்னால முடியலங்க, முடியல. இன்னைக்கு விதைக்கிறேன், நாளைக்கு அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, ஆபிரகாமன் விசுவாசத்தின் அடிச்சுவடு அப்படி என்றால் என்ன, என் தேவன் அதை தர வல்லவர். சரி, தந்தவர் 14 வயசுல அந்த பிள்ளைய கேட்கிறார், திருப்பி கேட்கிறார், ஐயா யாராவது கொடுப்போமா ஐயா, ஆண்டவரே 100 வயசுல தந்தீங்க, இந்த 100 வயசுல தந்த பிள்ளைய எனக்கு இப்ப 114 வயசு ஆகுது, நான் கொடுக்க முடியுமா, என்ன சொல்லுவேன். தந்தது கர்த்தர், கேட்கறது யாரு, புரியுதா, கேட்கறது யாரு, தேவன். தேவனை பிசாஸ் என்று கூட சொல்லுவோம், நம்ம தெரியாமலோ தெரிஞ்சோ சொல்லுவோம் பாத்துட்டு. அப்போதுதான் ஆபிரகாம் கையை உயர்த்தின போது தேவன் சொல்லுவார், நிறுத்து பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒண்ணும் செய்யாத, நீ இப்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த அடிச்சுவடல் நடப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை எந்த குரூப்புக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் அந்த குரூப் ஆண்டவர் மனம் திரும்ப வைக்க வல்லவராக இருக்கிறார். பட் யூ ஹாவ் டு வாக். நம்ம வந்து ஆபிரகாமன் அடிச்சுவடல நடக்கணும் பார்த்துட்டீங்க. அப்புறம் கவனிங்க, இந்த அடிச்சுவடல நடக்கிறது காத்திருக்கும் போது என்ன நடக்கும், இருதயத்தை அப்ப பாக்குறவங்களுக்கு நம்ம எப்படி உள்ளவங்களா இருப்போம், புதிய ஜீவனுடையவர்களாக இருப்போம். விளங்குதா, புரியுதா. அந்த புதிய ஜீவன் எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு அவங்க கேட்பாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் தான் கஷ்டப்படுறேன். ஓ பரவாயில்ல, உங்களுக்கும் கஷ்டம் தானா, ஆமா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஏன் இந்த ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறேன், அது தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு, அதுதான் பாஸ்டர் பிரச்சனை, தெரியவே மாட்டேங்குது, ஜபிக்கிறோம் ஆனா என்ன நடக்கல, பதில் கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவர், நான் ஜபித்தாப்பா எனக்கும் பதில் கிடைக்கல. எவ்வளவு அருமையான ஒரு கும்பல் பாத்தீங்களா, இந்த கும்பல்கள்ல கர்த்தர் வந்து ஏதாவது செய்ய முடியுமா, புது ஜீவன் இருக்குதா, ஐயா கலங்காத கலங்காத திகையாத, கர்த்தர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் காலத்துக்கு முந்தவும் மாட்டார் பிந்தவும் மாட்டார், ஏற்ற காலத்துல மழை பெய்வார் பண்ணுவார், ஏற்ற காலத்துல அறுவடை பண்ணுவார், ஏற்ற காலத்துல சோர்ந்து போகாத சோர்ந்து போகாத, ஒருவேளை நாளைய தினமாக இருக்கும் அந்த அறுவடை, இன்னைக்கு நீ வெட்கப்படாத, இன்னைக்கு நீ சோர்ந்து போகாத, புது ஜீவன், புது ஜீவனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, பவுல் அழகாக்க சொல்லுகிறார், இதெல்லாம் நடக்கும்போது எப்படி நடக்க வேண்டுமா, ஆவியில நடக்கணும்ன்றார், ஆவியில. ஏன்னா இந்த சோர்தனை வரும்போது ரெண்டு வார்த்தை நமக்கு வரும் பார்த்துட்டுங்க மனசுல, ஒன்னு என்னன்னா விட்டுரு, இனிமேல் இந்த தேவனை பின்பற்றினது போதும், நீ வந்து என்ன செய், உலகத்தின் பாதையில போ பாரு, ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவங்க கூட நல்லதா இருக்கிறான், ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவன் தலைக்கிறான் பாரு, நீ யாப்பா இப்படி கஷ்டப்படுறேங்கிற ஒரு எண்ணம் வரும் பாருங்க. இன்னொரு எண்ணம் வரும், மகனே சோர்ந்து போகாத, நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினத நான் நிறைவேற்றுவேன், ஒன் டைம்ல கிடையாது எந்த டைம்ல நிறைவேற்றுவேன், பகலில் நடக்கிறவர்களை போல இடரல் அடையாதபடி நாம் நடக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்தனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு லேசாக சொல்ல விரும்புகின்றேன். போர்ட்லண்ட் ஆரிகன்ல ஜிம் அலியட் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரன், அவருடைய திருச்சபைக்கு ஒழுங்காக செல்லுகின்ற ஒரு சகோதரன், போதகருக்கெல்லாம் உறுதுணையாக காணப்பட்ட ஒரு சகோதரன், நிறைய மிஷினரிஸ் அந்த திருச்சபை அழைத்து கொண்டு வந்தது. இந்த மிஷினரிஸ் வரும்போதெல்லாம் இந்த தம்பி ஜிம் அலியட் என்ன செய்வாங்களாம், அந்த பிரசங்க எல்லாம் முடிந்த பிறகு அந்த மிஷினரிஸ்கிட்ட போய் பேசுவாராம், பேசும்போது அவர்கள் அந்த மிஷனரி லைஃபுடைய சேலஞ்சஸ் அதனுடைய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதை இவர் கேட்டு கேட்டு இவருடைய மனதில் ஈக்வாடரில் உள்ள தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு பர்டிகுலர் இன மக்கள் பேரில் அங்கே யாருமே போக முடியாது, போகிறவங்களெல்லாம் கொன்றுவாங்க, அவங்க மத்தியில் ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் பாரப்படுத்தினார். அதான் அழைப்பு. ஜிம் எலியட் அந்த அழைப்பை பெற்றார். ஜிம் எலியட் வாலிபனாக திருமணமாகி ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள். இந்த ஜிம் எலியட் வந்து பிப்ரவரி மாதம் 2 1952 நாம் பிறப்பதற்கும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் போட்ல பிரயாணப்பட்டு போகிறார். இந்த போட் பிரயாணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 18 நாள் நடைபெற்ற இந்த போட் பிரயாணத்தின் மூலமாக ஈக்வாடர்ல அவர் போக வேண்டிய அந்த இன மக்கள் மத்தியில் அல்ல, அதனுடைய பக்கத்து இன மக்கள் மத்தியில் அவர் சென்று 3 வருஷம் அவர் அந்த இடத்துல தங்கி இருந்து ஸ்பானிஷ் மொழியும் அந்த பர்டிகுலர் இனம் பேசுகிற மொழியையும் கற்றுக்கொள்ளுகிறார். 3 வருஷம் இவரோட இன்னொரு ஊழியக்காரனும் சென்றிருந்தார். ரெண்டு பேராக சென்றார்கள். 1956 29 வயதான ஜிம் எலியட் வந்து என்ன சென்றன்னு சொன்னா, அந்த பர்டிகுலர் இனத்துக்கு போவதற்கு முந்தி இங்குள்ள ஊழியத்தை முடிக்கிறார். அந்த பர்டிகுலர் இனத்தில் உள்ள மக்கள் யாருன்னா, புதியவங்க யார் வந்தாலும் கொன்று சாப்பிடுவாங்க, கொன்று போட்டுருவாங்க, அவங்கள பக்கத்தில் வச்சிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு இனம் வந்தாலும் அந்த அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஜிம் எலியட் அவங்களில் தான் இவருக்கு பாரம். அவரும் அவரோடுக்குள்ள சக மிஷனரியுமாக ஜபித்து அந்த 3 ஆண்டுகள் அவர்கள் இந்த மொழியெல்லாம் கற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் டேல அவங்க வந்து அந்த தீவுக்கு போறாங்க. அந்த தீவுக்கு போன சமயத்தில் 1-2 நாட்கள் ஒவ்வொருத்திலேயும் நண்பர்களாக பழகுவதற்கு முற்பட்டார்கள். ஒரு 2 பெண்கள் அந்த இனத்தில் உள்ளவர்கள் இவர்களை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். அவர்கள் கிராமத்தில் போய் சொன்னார்கள். அடுத்த நாள் இதே பெண்கள் மறுபடியும் வந்தபோது ஜிம் எலியட் அவரோடு கூட உள்ள மிஷினரி வேறு 2 பேர் 4 பேர் வெளியே வந்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தபோது அந்த சகோதரி கூட்டிக் கொண்டு வந்த கிராமத்து மக்கள் ஈட்டியினால பல ஆயுதங்களினால இவங்க 4 பேரையும் கொன்று விட்டார்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஞாபகத்தில் கொள்ளுங்க, எப்போதுமே அழைத்தவர் உண்மை உள்ளவர். இவங்க ஒய்ஃப் ஒரு சின்ன குட்டி பிள்ளை, பெண் பிள்ளை எப்படி இருக்கும் யோசித்துப்பார். போர்ட்லாண்ட் ஆரிகன்ல எப்போதுமே ஏதாவது ஒரு மிஷினரி என்ன செய்வாங்களாம், இந்த ரேடியோவில் 2-way ரேடியோவில் பேசுவாங்களாம், இன்னைக்கு நாங்கள் இதை பண்ணோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் ஆயிட்டு எந்த பேச்சும் வரல. They knew something happened. Elizabeth, அந்த அம்மாவுடைய பேர், அவங்களுக்கு தெரியும் ஏதோ சம்திங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிந்து கொண்டார்கள். 2-3 நாட்கள் தாண்டி இங்குள்ள மிஷினரி ஆர்கனைசேஷன் அமெரிக்கன் ஏர்போர்ஸ் கிட்ட நேவி கிட்ட பேசி அவர்கள் தாழ்வாக பறந்து சென்ற போது இவர்கள் மரித்து கிடக்கிற அந்த கடற்கரையில் செத்து கிடக்கிற இதை கண்டார்கள். அந்த பிணங்களை எடுத்து அங்கேயே புதைத்து விட்டார்கள். ஊருக்கெல்லாம் கொண்டு வர முடியாது, புதைத்து விட்டார்கள். அப்புறம் கவனிங்க, இதுதான் அழைப்புங்க. அழைப்பு எவ்வளவு பயங்கரமான எதிர்பாருங்களேன். தன் புருஷன் இறந்து போனான், ஆனால் எலிசபெத் எலியட் அந்த தரிசனத்தை நிறைவேற்றத்தக்காக தன்னுடைய பெண் பிள்ளையோடு கூட சேர்ந்து இவர்கள் இந்த 3 ஆண்டுகள் காணப்பட்ட அந்த ஊழியத்தை வைத்து ஒரு சின்ன ஒரு மூவி மாதிரி ஒன்று எடுத்திருக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட நாளில் அந்த பிள்ளையோடு இன்னும் ஒரு சில நண்பர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் அதே இன மக்களிடத்தில் போறாங்க. இவ்வளவு நாட்களுக்குள்ளால தேவன்
ஒரு பெரிய எழுப்புதலை அங்க கொடுத்திருந்தார். ஆகாஷ் மத்தியில வந்து இந்த சகோதரியும் அவருடைய மகளும் கூட போன சகோதரிகளுமாக சேர்ந்து அந்த கிராமம் முழுவதும், அந்த தீவு முழுவதும், அந்த இனம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய திட்டம் மாறாதது. பவுல் அதைத்தான் சொல்றாரு. அவர் தன்னுடைய அருமையான யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை அழைத்தவர் தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஆனால் எந்த இனத்துக்காக கர்த்தர் உன்னை அழைத்தார் என்பதை நீ தெரிந்து கொண்டாயே ஆனால் உன்னை கொண்டு கர்த்தரை நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு நிறைவேற்றாவிட்டாலும் நீ பாரப்பட்ட அந்த இனத்து மக்களை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் உங்கள் காலம் அல்ல, அவருடைய காலத்தில் ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பு நல்ல ஆண்டவரே, எங்களை அழைத்த தேவன், எங்களை அழைக்கின்ற தேவன் ஆண்டவரே, இன்றும் எங்களை அழைக்கிற ஐயா, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு நீர் எங்களை பாரப்படுத்துகிற ஐயா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனம் எங்கள் மூலமாக சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க அப்பா. அது ஒருவேளை ஜிம்மலியத்தை போன்று 3 ஆண்டுகள் கடினப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய மொழியை கற்றுக்கொண்டாரே, ஆனால் ஒரு ஆத்மாவுக்கு கூட அவர்களால் எழுப்புதலை கொண்டு வர முடியாத பட்சம் ஆண்டு போனார்களே, ஆயினும் அந்த இனம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்த போது தேவரீர் அந்த இடத்துல எழுப்பின எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி தகப்பன. எங்க ஊர்களில் வந்த மிஷினரிகளும் அதுதான் நடந்தது ஐயா. இன்று உள்ள திருச்சபைகளை அவர்கள் காணவில்லை, இன்று என் நிலைமையை அவர்கள் பார்க்கவில்லை, இன்று கிறிஸ்தவர்களை அவர்கள் காணவில்லை. இத்தனை லட்சக்கணக்கானவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் வந்து மறித்தார்கள். திருச்சபை பிறந்தது ஐயா. இன்னைக்கு நீங்க எங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறீங்கப்பா? அந்த எண்ணத்தை எங்களுக்கு காண்பித்து தாங்கப்பா. அந்த பாரத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. எங்கள் ஜீவனை நாங்கள் செலவு செய்து அந்த இனத்தை உமக்கு நேராக நடத்துவோம் ஆண்டவரே. எங்கள் அழைப்பு மாறாதது. எதற்காக நீர் அழைத்தீரோ அதை விட்டு நீர் மாறுகிறவர் அல்ல, நீர் உண்மை உள்ளவர். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.